கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி.
அத்தியாயம் 14. இதோ மணிமகுடம். பழுவேட்டரையரின் மகள் பஞ்சவன் மாதேவி சிறிய பழுவேட்டரையரிடம் பேசிக் கொண்டிருந்த அதே போதில் அருள்மொழிவர்மர் மதுராந்தக சோழதேவரை சந்திக்க சென்றார். அருள்மொழியும் மன்னரும் இதுவரை அந்தரங்கமாக சந்தித்து உரையாடவில்லை. மனம் விட்டு பேசி கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளவில்லை. அருள்மொழி வெளிநாடுகளில் நின்று திரும்பி வந்ததில் இருந்து மதுராந்தகருக்கு பெருமகிழ்ச்சி. வரவேற்பு நடந்த அன்று அனைவரும் புடைசூழ இருக்கும் போது அருள்மொழியின் நலன்களை கேட்டு மகிழ்ந்தார். தழுவும் போது ஏற்பட்ட அழுத்தம், மன்னரின் கண்களில் ததும்பிய கண்ணீர் இரண்டும் மதுராந்தகரின் இதய வாஞ்சியை புலப்படுத்தின. அருள்மொழியின் மீது மதுராந்தகருக்கு இதயத்தில் அன்பு இல்லை என்று சொல்பவர்களும் உண்டு. அவர்கள் மன்னரின் இதயத்தை புரிந்து கொள்ளாதவர்கள். காலம் சூழ்நிலையை படைக்கிறது. சூழ்நிலை இரும்பு மனத்தை கூட மாற்றிவிடுகிறது. அந்த சூழ்நிலை செய்த சதிதான் அந்த காலத்தில் மதுராந்தகருக்கு ராஜ்யமாளும் ஆசையை ஏற்படுத்தியது. சிவபெருமானின் திருவடியை எப்போதும் சிந்தையில் கொள்பவனாக தன் மகன் வளர வேண்டும் என்று எண்ணிய செம்பியன் மாதேவியாரின் கருத்துக்கு மாறாக சோழ நாட்டு அரியணையின் மீது ஆசை கொண்டார் மதுராந்தகர். செம்பியன் மாதேவியாரின் உள்ளம் நொந்தது. எத்தனையோ பேரிடிகளை தனக்குள் தாங்கும் வலிமை படைத்த தேவியாரின் இதயத்தால் மகனின் மனமாற்றத்தை தாங்க இயலவில்லை. நாட்டிலே பட்டத்திற்காக பூசல் புகைந்து கொண்டிருந்தது என்ற செய்தி தேவியாரின் செவிகளை எட்டியது. தன் மகனை ஆதரிக்கவும் நாட்டில் ஒரு கூட்டம் முனைந்து வேலை செய்வதையும் தேவியார் அறிந்தார். அவரால் அதற்கு தக்க பரிகாரம் தேட முடியவில்லை. ஆனால் குறைந்த வயதினராயினும் அறிவில் சிறந்த இளைய பிராட்டியின் தக்க சமயத்து திட்டமும் செயலாற்றும் திறமையும் சேர்ந்து சோழ நாட்டில் பெரும் புரட்சி புயல் எழ வழியில்லாது போய்விட்டது. தன் இளவலை கடல் கடந்து போக திட்டமிட்டுவிட்டு மதுராந்தகருக்கு முடிசூட்ட ஏற்பாடு செய்தாள். செம்பியன் மாதேவி திடுக்கிட்டாள்.
குழந்தாய், நீ கூட இப்படி முடிவு செய்து விட்டாயே! என் கணவரின் சிவத்தொண்டை என் மகன் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று விரும்பியதற்கு மாறாக அவனை இது அரசியல் சூழலில் சிக்க வைப்பது நியாயமா? அது போகட்டும், ஆட்சி உரிமை நியாயமாக அருள்மொழிக்குத்தானே சேர வேண்டும்
என்று கேட்டால் செம்பியன் மாதேவியார் கலங்கிய உள்ளத்தோடு அம்மா என்று தொடங்கினாள் குந்தவை. எப்போதும் தன் பாட்டியான செம்பியன் மாதேவியாரிடமே சிறு வயது நின்று வளர்ந்த இளைய பிராட்டி அம்மா என்றே செம்பியன் மாதேவியாரை அழைத்து வந்தாள். கல்யாணி தேவியை தான் பாட்டி என்று கூப்பிடுவாள்.
அம்மா, தாங்கள் இந்த சோழ குலத்துக்கே சுடர் விளக்கு. நீங்கள் கட்டளையிட்டால் இந்த நாட்டில் நடைபெறாதது எதுவும் இல்லை. உங்கள் எண்ணத்துக்கும் சொல்லுக்கும் மாறாக நான் செய்வது குறித்து என்னை பொறுத்தருளுங்கள். என் தம்பி பட்டமேறுவது எந்த விதத்திலும் நியாயமில்லை தாயே.
என்ன புதிர் போடுகிறாய் குந்தவை?
இல்லை தாயே, நான் தங்களுக்கு பழைய கதையை கூறுவது அதிக பிரசங்கித்தனமாக இருக்கலாம். என் முப்பாட்டனார் பராந்தக சோழர் மனம் நொந்து தவிக்க அவர் தலைப்பிள்ளை போர்க்களத்தில் மாண்டார்.
ஆமாம் குந்தவை, இந்த நாட்டுக்கு ஏற்பட்ட சாபக்கேடோ என்னவோ, அரசு குலத்து தலைப்பிள்ளைகள் வாழை சாய்வது போல் சாய்கின்றார்கள். நம்பியாண்டார் நம்பியை கேட்டுத்தான் அத்தீவினைக்கு பரிகாரம் தேட வேண்டும்.
மாண்டர் ஆசாதித்தருக்கு பிறகு பராந்தகர் பட்ட துயரத்துக்கு எல்லையில்லை. அடுத்து நாட்டை ஆள.
ஆமாம், அந்த துயர கதைகள் எல்லாம் எதற்காக இப்போது கூறுகிறாய்? மன்னாசையே மறந்து சிவனடியில் சிந்தை செலுத்திய என் கணவர் பட்டுமேறியதைத்தானே சொல்ல வருகிறாய்? குழந்தாய், அந்த சம்பவத்தை ஏன் இப்போது நினைவுபடுத்துகிறாய்? மன்னாசை மீது மட்டுமா என் கணவருக்கு வெறுப்பு? உத்தம சோழனை பெற்றெடுத்த பிறகு அவருக்கு இந்த உலக வாழ்க்கையே வெறுத்து விட்டது. அவர் என்னை அழைத்து உத்தம சோழனை இந்த உலக மாயையான வாழ்வில் ஈடுபடாது சிறந்த மகனாக வளர்க்க வேண்டும் என்று அறிவுரை கூறிவிட்டு மேற்கு கடற்கரையில் சுந்தரர் போன்ற தரிசித்த சிவத்தலங்களுக்கு யாத்திரை போய் வருவதாக கூறி புறப்பட்டு விட்டார்.
ஆமாம், நீங்கள் கூறியிருக்கின்றீர்களே, மேற்கு எழுந்தருளிய தேவர் என்ற பெயர் வழங்க தொடங்கியதும் அதனால் தானே? உத்தம சோழ தேவருக்கு அந்த சமயத்தில் உலகமறியாத வயது. அதனால் என் தந்தை சுந்தர சோழரை அழைத்து ராஜ்ய நிர்வாகத்தை நடத்துமாறு இந்த நாட்டு பெரியவர்கள் கேட்டுக்கொண்டனர்.
குந்தவை மேலே தொடர்ந்த போது செம்பியன் மாதேவி குறுக்கிட்டாள்.
இல்லை மகளே, அப்படி இல்லை. என் கணவரை பற்றிய தகவலே கிடைக்காது போன பிறகு இந்த நாட்டை ஆளும் பொறுப்பை என் கொழுந்தரும் உன் பாட்டனாரும் அறிஞ்சய சோழ தேவரிடம் ஒப்படைத்தனர். உன் பாட்டனார் மகாவீரர். அவரது வீர தீர பராக்கிரமங்களை இப்போது சொல்வது என்றால் இன்று முழுமையும் போதா? உனக்கு தெரியுமோ என்னவோ, பராந்தக சோழருக்கு பல மனைவிகள். உன் பாட்டனாரும் என் கணவரும் ஒரே தாய் வயிற்றில் பிறந்தவர்கள். இப்போது வலிமை பொருந்திய குறுநில மன்னராக உள்ளாரே பழுவேட்டரையர். அவர் முன்னோர் சோழ மன்னர்களோடு மனைவினை தொடர்பு கொண்டவர்கள். பழுவேட்டரையர் மகள் வயிற்றில் பிறந்தவர் உன் பாட்டனார். நியாயமாக இப்போது பழுவேட்டரையர் தம் வம்சத்தோடு தொடர்புடைய உன் இளவலுக்கு பட்டம் கிடைக்குமாறு தான் வற்புறுத்த வேண்டும். காலம் எப்படியோ மாறுகிறது. துரதிருஷ்டவசமாக அவர் பட்டுமேறிய மறு ஆண்டு ஏற்பட்ட போரில் இறையடி சேர்ந்தார்
என்று கூறி செம்பியன் மாதேவி பெருமூச்சு விட்டு மீண்டும் தொடர்ந்தாள்.
உன் தந்தை என் அன்பு நிறைந்த கல்யாணியின் மகன் சுந்தரன். இந்த நாட்டை எவ்வளவு சீரும் சிறப்போடு ஆண்டான். நாட்டின் பெருமை உலகெங்கும் அறிய வழி செய்தான். எவ்வளவு அமைதியாக ஆட்சி நடைபெற்றது. நானும் என் திருவயிர் வாய்த்த உத்தம சோழனை பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுத்தினேன். அவன் சாதாரணமாய் பிறந்தவனா? பிள்ளை பேரு இல்லாததால் தவமிருந்து பெற்றேன். அவனுக்கு சிவபுராணமும் சைவ நெறியும் அன்பு வழியும் கற்றுக் கொடுத்தேன். என் கணவர் இட்ட கட்டளை நிறைவேறிவிடும் என்று எண்ணினேன். ஆனால் அவன் மனத்தை மாற்றிவிட்டார்களே கொடியவர்கள்.
அம்மா, நீங்கள் அப்படி நொந்து கூறக்கூடாது. நீங்கள் வருந்தினால், நீங்கள் சபித்தால் அவர்கள் இடர்படுவார்கள். நீங்கள் அடிக்கடி சொல்வீர்களே, அவன் இன்று ஓர் அணுவும் அசையாது என்று. என் சிறிய தந்தை உத்தம சோழரின் மனம் மாறி இந்த நாட்டை ஆள வேண்டும் என்பது இறைவன் திருவுளம் போலும். அதனோடு நியாயமான உரிமையை பெற்றுத்தர ஆண்டவன் விரும்பியிருக்கலாம்.
என்ன சொல்கின்றாய் குழந்தாய்?
ஆமாம் தாயே, உத்தம சோழ தேவர் அரியணை ஏற ஆசை கொண்டது தெய்வ சங்கல்பம் மட்டுமன்று நியாயமும் கூட.
என்ன?
என் தந்தை பரம்பரை பரம்பரையாக பட்டத்துக்கு உரியவர் அல்லரே. என் சிறிய தகப்பனார் அரியா பருவத்தராய் இருந்தபடியால் அவருக்கு உதவியாக இந்த நாட்டை ஆள நியமிக்கப்பட்டார். உத்தம சோழருக்கு தக்க வயது வந்தவுடன் நாட்டை அவரிடம் தருவதுதானே முறை?
இல்லை இல்லை, சுந்தர சோழனுக்கு நான் வாக்களித்திருக்கின்றேன். அவனுக்கு பிறகு அவன் மூத்த மகன் பட்டமேற வேண்டும் என.
மூத்தவன் தான் துரதிருஷ்டவசமாக இறந்து விட்டானே. நீங்கள் கூறுவது போல் சாபக்கேடுதானோ என்னவோ. என் அருமை சகோதரனையும் ஆண்டவன் அழைத்துக் கொண்டா? அதனால் இறைவன் திருவுளம் என் சிறிய தந்தையே பட்டமேற வேண்டும் என்பது போலும். தாயே, தடை சொல்லாதீர்கள். அருள்மொழிக்கு நாட்டை ஆள விருப்பம் இல்லை.
என்ன சொல்கின்றாய் குழந்தாய்?
அருள்மொழி கடல் கடந்த நாடுகளுக்கு செல்கின்றான். அங்கே உள்ள மரகத கோமேதக தீவுகளை காண்பான். அங்கு நம் சைவ மதம் சிறந்து வளர்ந்திருக்கிறதாம். பிரம்மாண்டமான கோயில்கள் உள்ளனவாம். மற்றும் தொலைதூர நாடுகளுக்கு சென்று நம் நாட்டை விட பல மடங்கு பெரிய நாட்டு மன்னர்களை கண்டு வருவான். இளம் வயதினன்தானே, அனுபவம் பெற்று வரட்டும் அம்மா. இங்கும் அதற்குள் பூசல் அடங்கிவிடும். கருணை கூர்ந்து என் சிறிய தந்தையின் விருப்பத்தை எனக்காக இந்த நாட்டின் நன்மைக்காக நிறைவேற்றுங்கள். குந்தவையின் குரலில் குழைப்பு இருந்தது. செம்பியன் மாதேவியார் குந்தவையின் முகத்தாமரையை ஒரு கணம் கூர்ந்து கவனித்த பிறகு,
பெண்ணே, ஆண்டவன் உன்னைத்தான் இந்த நாட்டை ஆளும் அதிபதியாக படைத்திருக்க வேண்டும். அல்லது பெண்ணுக்கு ஆளும் உரிமையாவது அளித்திருக்க வேண்டும். என்னாலே உன் வேண்டுகோளை மீற முடியவில்லையே. அருண்மொழி மட்டும் எப்படி மீறப்போகிறான்? எல்லாவற்றையும் நீயே முடித்துவிட்ட பிறகு என் உத்தரவை எதிர்பார்க்கிறாய். உன் எண்ணத்தை சபதத்தையும் நீ நிறைவேற்ற பிடிவாதம் பிடிக்கும் போது என் கோரிக்கையும் வாக்குறுதியும் என்னாவது? சுந்தர சோழனுக்கு நான் கொடுத்த வாக்கு என்னாவது? என்னால் வாக்கு மீற முடியாது. அவருடைய பிள்ளைகளுக்கு வரவேண்டிய பட்டத்துரிமையை மாற்றிவிட முடியாது. வருங்காலத்தில் வாக்கு மீறியவள் என்ற பெயர் எனக்கு ஏற்பட்டு விடுமாறு செய்து விடாதே குழந்தாய்
என்று கூறினார் மாதேவியார். குந்தவை மெல்ல நகைத்தாள். தங்கள் எதிரே வாதாடுவதற்காக என்னை பொறுத்தருளுங்கள். நான் கூட அப்படித்தான் கனவு கண்டு கொண்டிருந்தேன். என் இளவல் இந்த சோழ நாட்டு அரியணையில் ஏற வேண்டும் என்றுதான் ஆசை கொண்டிருந்தேன். நம்முடைய ஆசை ஆர்வம் இவற்றை விட இந்த நாட்டின் நன்மை முக்கியமாக தோன்றுகிறது. இளைய பிராட்டி முடிப்பதற்குள் செம்பியன் மாதேவி குறுக்கிட்டு,
இந்த நாட்டு மக்கள் அருண்மொழி பட்டத்திற்கு வருவதை எதிர்க்கின்றார்களா
என்று சற்று அழுத்தம் நிறைந்த குரலில் கேட்டார். மக்களின் உள்ளம் அருண்மொழியை விரும்புகிறது. ஆனால் குழப்பமும் சதியும் போராட்டமும் கலகமும் விளைவிக்கும் சிற்றரசர்களின் சூழ்ச்சியின் தணலில் அன்பு என்னாவது?
புடம் போட்ட பொன் போல் ஆகும். அது சரி மகளே, என்னை என்ன செய்ய சொல்கின்றாய்
என்று அலுப்பு நிறைந்த குரலில் கேட்டாள் செம்பியன் மாதேவியார். இளைய பிராட்டி உற்சாகம் நிறைந்த குரலில்,
அம்மா, நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லை. தங்கள் மகன் பட்டுமேறுவதை தாங்கள் தடுக்கக்கூடாது. அவ்வளவுதான் கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டுமன்று, தங்கள் வாக்குறுதி நிறைவேறவும் நான் வழி செய்திருக்கின்றேன் என்றாள். மூதாட்டியாரின் முகத்தில் மகிழ்ச்சி உதயமாயிற்று.
என்ன, என் வாக்குறுதியும் நிறைவேறிவிடுமா?
ஆமாம், உத்தம சோழரின் ஆட்சிக்கு பிறகு என் இளவல் அருள்மொழிதான் பட்டமேற வேண்டும் எனும் வாக்குறுதியை பெற்றிருக்கின்றேன் என்றாள். செம்பியன் மாதேவியார் அரை மனத்துடனே ஒப்புக்கொண்டார். தொடர்ந்து அரசாங்க சிக்கலில் மூழ்காது கோயில் திருப்பணிகளில் பொழுதை கழிக்கலானார். அவரது உள்ளத்துக்கு நிம்மதி அளிக்க மதுராந்தகனுடைய பட்டத்தரசியின் வயிற்றில் பிறந்த கண்டரன் மதுரன் உதவினான். அவன் பாட்டியாரை விட்டு அரைக்கணமும் பிரிவது இல்லை. சிவனடியாரின் சரித்திரத்தை ஆவலோடு கேட்பான். ஞான சம்பந்தருடைய கதையை கூறும் போது அவரை போன்ற இளம் வயதிலே இறைவன் மீது பாட வேண்டும் என்று துடிப்பான். சுந்தரர் வாழ்க்கை சரித்திரத்தை கேட்கும் போது அவன் பாட்டியாரை நோக்கி,
பாட்டி, சுந்தரர் என் வாக்குறுதியை மீறி சங்கிலியாரை விட்டு பிரிந்தார். அதனால் அன்று அவரது கண்கள் போயின. ஐயோ, நான் ஒரு நாளும் அப்படி செய்ய மாட்டேன் என்று சொல்வான். செம்பியன் மாதேவியார் புன்முறுவல் புரிவார்.
எதை சொல்ல மாட்டாய் குழந்தாய்? திருமணமே செய்து கொள்ள மாட்டாயா
என்று வேடிக்கையாக கேட்பார். இளம் பருவத்தினனான கண்டரன் பாட்டியாரின் கேள்விக்கு உடனே மறுமொழி கூறாமல் சிந்தனை செய்வான். இந்த உலகத்தில் பிறந்தவர் ஒவ்வொருவரும் மணந்து கொண்டுதான் ஆக வேண்டுமா என்று சிந்திப்பான். ஒரு நாள் அதை குறித்து பாட்டியாரை கேட்டுவிட்டான். அரசு குடும்பத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா என்று கேட்டான். செம்பியன் மாதேவியார் உடனே அதற்கு மறுமொழி கூறவில்லை. பிறகு ஏதோ சமாதானம் கூற வேண்டும் என,
தங்களுக்கு பின்னால் அந்த நாட்டை ஆள சந்ததி கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் திருமணம் செய்து கொள்கின்றார்கள் என்றார்.
அந்த பருவத்தில் கண்டரனுக்கு புரியாது என்ற எண்ணத்தில்,
ஆனால் கண்டரனோ, அப்படியா, நான் கூட திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா? இந்த நாட்டை தான் நான் ஆளப்போவதில்லையே. நாட்டாசை மிக பொல்லாதது என்று தாங்கள் கூறியிருக்கின்றீர்களே என்றார்.
அடடா, பெரிய தத்துவத்து என்றோ கண்டரன் பேசுகின்றான். இப்பொழுது இந்த பிள்ளைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனைகளில் எல்லாம் கவலை வந்துவிடக் கூடாது என்பதற்காக பேச்சு மாற்றி,
குழந்தாய், அதை பற்றி எல்லாம் உனக்கு ஏன் கவலை? அந்தந்த வயது வரும்போது அது அது நடக்கும். ஆனால் எதை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த மண் ஆசையை மட்டும் விரும்பாதே. நம்ம எல்லாம் கையிலையும் கிரியின் என்று அன்பே உருவான சிவபெருமான் ஆளுகின்றார். தென்னாடுடைய சிவனை போற்றி நிற்பது நம் கடமை. அதை விட்டுவிட்டு இந்த தென்னாட்டை நாம் ஆள முற்படுவது மடமை என்று கூறுவார்.
அதன் பிறகு சிறுவன் கண்டரனுக்கு அந்த நினைவு ஏற்பட்டதே இல்லை. ஆனால் பல ஆண்டுகளுக்கு பிறகு இளமையின் வாசலில் வந்து நிற்கும் அவன் மனத்தில் சலனத்தை தூவவன்றோ இப்போது செயல்கள முளைக்கின்றன. அவளை மண் ஆசையிலும் திருமண ஆசையிலும் ஈடுபடுத்துவன்றோ பலர் முனைகின்றார்கள். அருள்மொழியின் செவிகளிலும் இவை விழாமல் இல்லை. இந்த கதையின் ஒவ்வொரு அத்தியாயமும் வாரத்திற்கு 3 அல்லது 4 நாட்கள் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. இன்னும் வெளியிடப்படாத அத்தியாயங்கள் ஒளிப்பதிவு செய்யப்பட்டு பின்பு பதிவேற்றப்படும். நன்றி.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.